நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், பிசிக்ஸ்ல வந்து நம்ம அணுத்துகள் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம், படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரிவைவ் பண்றதுக்காக அணுத்துகள் அப்படின்னா என்னங்க சார்?
அணு எல்லாமே அணுக்களானதுங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. சில குழப்பங்கள் வந்து ஸ்கூல் பள்ளிகள் வருது, ஆசிரியர்கிட்டையும் குழப்பம் வருது. நம்ம உடம்பு செல்லால் ஆனதுங்கிறாங்க, அப்புறம் பொருள் எல்லாம் அணுக்களானதுங்கிறாங்க. அப்ப செல் பெருசா அல்லது அணு பெருசாங்கிற கேள்வி வருது. பொருட்கள் எல்லாம் அணுக்களாக இருந்தது உண்மைதான், உடம்பும் அணுக்களால் ஆனதுதான். அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூலக்கூறாகுது, மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செல் ஆகுது, செல் எல்லாம் ஒன்றா சேரும்பொழுது நமக்கு ஒரு திசு உண்டாகுது. அந்த திசுக்கள்லாம் உண்டாகும் போது ஒரு உறுப்பு உண்டாகுது, சுவாசப்பை அப்புறம் சிறுநீரகம் மாதிரி. இந்த உறுப்புகள்லாம் ஒன்று சேரும்போது ஒரு மண்டலம் கிடைக்குது. அந்த மாதிரி உணர்வு மண்டலம், அப்ப ஜீரண மண்டலம், சுவாச மண்டலம், கழிவு மண்டலம் அப்படின்னு இந்த மண்டலங்கள்லாம் ஒன்றா சேரும்போது மனிதன்ற ஒரு உடம்பு வருது. இப்ப அல்டிமேட்டா எல்லாம் கடைசியில போய் சேருவது அணுல தான் முடியும். இந்த பிரபஞ்சத்தில் நீங்க பார்க்கின்ற ஒரு நட்சத்திரமா இருந்தாலும், கோள்களா இருந்தாலும், பூமி, செவ்வாய், வெள்ளி, இந்த எதுவா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், இதில் இருக்கக்கூடிய மரம், செடி கொடிகள், பேனா, பெஞ்சு, டேபிள், எல்லாமே அணுக்கள் தான். அணுக்கள் எல்லாம் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு அதை கடந்து கடந்து உள்ள போய் பார்க்கும்பொழுது, எல்லா அணுக்களுமே சொல்லி வச்ச மாதிரி மூன்று பசங்க தான் அதுல வந்து அணுக்கள் இருக்கிறாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த மூணு பசங்களை வந்து ஒன்னா கூட்டும்போது அணு உண்டாகுது. ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், இந்த மூணு பேர் ஒன்னா சேர்ந்தா ஒரு குட்டியூண்டு அணு வரும், அதுதான் ஹைட்ரஜன். நூற்றுக்கணக்கான எலக்ட்ரான், கிட்டத்தட்ட 110 எலக்ட்ரான், 110 புரோட்டான், அப்புறம் அதுக்கு சமன்படுத்துற மாதிரி நியூட்ரான் ஒரு 150 எலக்ட்ரான் நியூட்ரான் எல்லாம் போட்டு பிடிச்சோம்னா ஒரு பெரிய அணு கிடைக்கும். அதைத்தான் நம்ம யுரேனியம், அதுக்கப்புறம் பொலோனியம், பிரான்சியம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த இயற்கையில நம்ம பார்க்கின்ற எல்லா வஸ்துக்களுமே அணுக்களால் தான் ஆகப்பட்டிருக்குது. மொத்தம் எத்தனை அணுக்கள் தான் மொத்தம் இருக்குதுன்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 110 அணுக்கள். இதுல ஸ்டேபிளா இருக்கக்கூடியது 95 அணுக்கள் மட்டும்தான் ஸ்டேபிளா இருக்குது. இந்த அணுக்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, இந்த எத்தனை எலக்ட்ரான், எத்தனை புரோட்டான், நியூட்ரான்ங்கறாங்க. எப்பவுமே எலக்ட்ரான் புரோட்டான்ல சமமா தான் இருக்கும். ஹைட்ரஜன்ல 1 1 1, ஹீலியத்துல 2 2 2, கரியில வந்து 6 6 6, அப்படி அப்படி கணக்கு. இப்ப நைட்ரஜன்ல 7 7 7, ஆக்சிஜன்ல 8 8 8, கூட குறைஞ்ச நியூட்ரான் மாறுச்சுன்னா அது ஐசோடோப் பண்ணுவாங்க. அணுத்துகள் தான் நீங்க கேட்டீங்க, இந்த அணுதான் முடிச்சு முடிவு நம்ம நினைச்ச கூடாது. அந்த அணுத்துகளாகிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கும் கீழே ஒரு துகள் இருக்குது. அந்த துகள் வந்து நம்ம இயற்கையில வந்து தனியா பார்க்க முடியாது. எப்பவுமே சேர்ந்து எய்தர் புரோட்டானா இருக்கும், அல்லது வந்து நியூட்ரானா இருக்கும், இல்லை எலக்ட்ரானா தான் இருக்கும். அதுக்கு கீழே துகளை நம்ம வந்து இயற்கையில பார்க்க முடியாது. ஒரு பிரத்யேகமான ஒரு பரிசோதனை செய்யும்பொழுது, அல்ல ஒரு வெடிச்சு செதறும்போது, கண்ணிமைக்கு நேரத்தில் பல கோடி மடங்கு நேரத்துக்குள்ள அது வந்து தோன்றி மறைஞ்சிடும். ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க, இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும், அப்புறம் போயிடுமா, தோன்றி தோன்றி மறையுமா அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது இருந்த எலக்ட்ரான் தான் இன்னைக்கு இருக்குது. இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது இந்த புரோட்டான் தான் இன்னைக்கு நமக்கு இருக்குது. புது புரோட்டான்லாம் எதுவும் வரதில்ல, எப்பவுமே அது நிலையான ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நியூட்ரான் அங்கதான் ஒரு பிரச்சனை. இந்த நியூட்ரானுக்கு மட்டும் 15 நிமிஷம் தான் அதுல வாழ்க்கை, தனியாக இருக்கும் பொழுது. ஆனா ஒரு அணுனுடைய நியூக்ளியஸ்குள்ள இருந்ததுன்னா அது எப்பவுமே இருக்கும், எட்டர்னல், எப்ப தோன்றியதோ அன்னையிலிருந்து இருக்கும். ஆனா நியூட்ரானை மட்டும் தனியா எடுத்து ஒரு பாட்டில போட்டு பிடிச்சி வச்சிட்டீங்கன்னு வைங்க, 15 நிமிஷத்துல வந்து மறைஞ்சிடாது, ரெண்டு பொருளா மாறிடும். புரோட்டானாவும் எலக்ட்ரானாவும் பிரிஞ்சிட்டு ஒரு மீசான் வெளியே வந்துடும். இப்போ குறைந்த நாட்கள், குறைந்த காலம் வாழ்வது இந்த நியூட்ரான் தான். பட் புரோட்டானும் எலக்ட்ரானும் தான் நீண்ட நெடிய நாட்கள் இல்ல, அது வந்து எப்பவுமே அழியாத பொருள், இருக்கின்ற சத்தியமான பொருள். எப்படி ஒரு சத்தியம்ங்கிறது ஒன்னு இப்போ எல்லாத்துக்கும் காரணமா இருக்குதோ, அந்த காரணத்திலிருந்து தோன்றிய இதுவும் சத்தியமாக தான் இருக்கிறது. மற்றதெல்லாம் அது அதனுடைய கலப்புனால, கூட்டினால, அணுக்களாகவும் பொருளாகவும் நமக்கு பிரபஞ்சமாகவும் உயிருள்ளது உயிரில்லாதது பொருள் எல்லாமே அதுல தோன்றுதுங்க. அடிப்படையா இருக்கக்கூடிய மூன்று துகள்கள், அதுல நியூட்ரானை தவிர மீதி ரெண்டும் நிரந்தரமானவை.
நல்ல சொன்னீங்க சார். இப்ப வந்து நீங்க சொன்னது புரியலன்னு வைங்களேன், அந்த உணர்ச்சி வந்து கோபமா மாறும் இல்லீங்களா, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி சொல்லுங்களேன்?
கோபத்திற்கு காரணம், எல்லாருடைய ஆழ் மனசுலயும் ஒரு வலி இருக்கு. இந்த வலி, பெயின், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே நமக்கு ஏற்படுது. அது என்ன, அது சின்ன குழந்தையா இருக்கும் போது ஏற்படுகின்ற வலின்னு பார்த்தோம்னா, எல்லாமே நிறைவேறாத ஆசைகள், முடிவுறாத எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், வஞ்சிக்கப்பட்டது, இழப்புகள். சின்ன சின்ன வயசுல விளையாட்டு பொம்மை வாங்கி கேட்டது கூட வாங்கி கொடுக்காம இருந்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு இழப்புங்க, அது ஒரு பலி. உங்களுக்கு அது ஒரு சாதாரணமா இருக்கலாம், குழந்தை மறந்துடுச்சு அப்புறம் சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்க, ஆனா அது ஆழமாக அதனுடைய வழியாக உள்ள இருக்குது. அப்புறம் நீங்க சொல்றீங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு நான் கரெக்டா வந்துடுவேன், நான் உங்களை சினிமா அழைச்சிட்டு போவேன்னு சொல்லிட்டு, இல்ல பார்க்கு அழைச்சிட்டு போவேன். அன்னைக்கு பார்த்து 9 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, குழந்தைங்கலாம் தூங்கிடுச்சு, தூங்கிட்டாங்களா பரவாயில்ல விட்டுட்டு நாளைக்கு அழைச்சிட்டு போலான்னு, ஆனா அது ஒரு வலி. இப்படி இந்த மாதிரி பெயின் ஆழ் மனசுல பதிந்திருக்கிறது. ஒன்னு வளர்ந்து வரும்பொழுது அந்த பெயினோட கொஞ்சம் அடிஷனா நம்ம வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல நண்பர்கள் இவங்கிட்ட நம்ம கூட சேர்த்து இந்த உள்ள இருக்கிற வலி வெளியே வந்து கோபமா வெளிவரும். இந்த வலியை யாராவது தூண்டி விட்டோம்னா கோபமாக வெளிவரும். இந்த எதிர்பார்ப்புகள் உள்ள இருக்குது, அது ஒரு பெர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. அந்த சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ், டச்சிங் த குயிக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் ஐ கேவ் ஏ பிட் ஆஃப் மை மைண்ட் நான் நல்லா செமையா கொடுத்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கோபத்தை நிறைய பேர் சொல்றாங்க, அடக்கு அடக்கு கோபத்தை அடக்கு. யாராலும் கோபம் அடக்கும், நமக்கு சொல்லிட்டு வந்தா கோபத்தை நம்ம அடக்கிடலாம். நானே உங்களை கேட்கறேன், மேடம் ஒரு 2 நிமிஷம் கோபமா இருங்க அப்படின்னு கேட்கறேன், உங்களால முடியுமா? யாராலும் கோபத்தை உண்டாக்க முடியாது, அது தானாதான் வரும். இப்ப தானா வருகின்றது எனக்கு எப்படி சொல்லிட்டு வரும், அது இஷ்டம் போல எப்போ வரேனே சொல்ல முடியாது. அதனால கோபத்தை அடக்கு யாராவது சொன்னா நம்ம அதை அடக்கவே முடியாது. அப்படின்னா என்னதான் வழி இருக்குது அப்படின்னா, நம்முடைய வேத காலத்துல இருந்து ஒரு மொழி சொல்லியிருக்கிறாங்க, சமம் தமம் அப்படின்னு ரெண்டு உண்டு. சமதமாதி ஷட்க சம்பன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமதமாதின்றது 6 இருக்குது, அது ஷட்கம்ன்றதுனால 6 இருக்குது. ஆனா சமம் தமம் தான் இன்னைக்கு நம்ம முக்கியம். தமம்ங்கிறது என்னன்னா நம்முடைய உடம்புல இருக்க உறுப்புகளை வந்து கட்டுப்படுத்திக்கங்க. சமங்கிறது என்னன்னா உங்க அந்த கரணம் சொல்லக்கூடிய மனச பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. இதன் மூலம் கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தலாம். எப்படி? தமம் முதல்ல, சமதமாதின்னு தான் சொன்ன, ஆனா தமத்தை முதல்ல பார்ப்போம். தமம்ங்கிறது கோபம் வந்துருச்சுங்க, கோபம் வரட்டும், ஆனால் கோபத்தில் எதுவும் செய்யாதீர்கள். இதுதான் நான் கேட்டுக்கோ, கோபம் வரலாம் ஆனால் கோபம் இருக்கும்பொழுது எந்த காரியமும் செய்யக்கூடாது, உடம்பாலும் செய்யாதீங்க பேசவும் செய்யாதீங்க. அப்போ என்ன பண்றது, எதிரில் இருக்க அப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னா நான் கோபமா இருக்கிறேன், தயவு செய்து என்னை இப்ப விட்டுடுங்க, நான் எதுவுமே இந்த கோபத்தின் இடையில நான் எதுவும் செய்வதாக இல்லை, எதுவும் பேசுவதாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இருந்து கோபத்தை நீங்க நிறுத்த வேண்டாம். நீங்க கோபப்படுங்க, மனசுக்குள்ள கோபத்தை வச்சுக்கோங்க, ஆனா அந்த கோபத்தோடு எந்த காரியம் செய்ய வேண்டாம். கோபம் இருக்கும்போது ஒருவன் பேசுற பேச்சு நியாயமா இருக்காது, அவனுக்கு கலாச்சாரமே இருக்காது, அவன் செய்கின்ற செயலை வந்து நேர்மையாக இருக்காது. இன்னைக்கு பார்க்கின்ற கொலைகளும் குற்றங்களும் எல்லாமே ஆழத்தில் கோபத்திலிருந்து வந்ததுதான். கனவியை மனைவி கொள்வதும், மனைவியை கணவன் கொள்வதும், அப்புறம் குழந்தைகளே வந்து பெற்றோர்களை அடித்து துன்புறுவது எல்லாமே பாத்தீங்கன்னா கோபத்தின்ல வருகிறது. இல்ல கோபப்படுங்கள், ஆனால் கோபத்தில் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் என்பதை அதிலாவது பக்குவப்படுத்திக்கலாம் இல்லையா. இது வந்து தமம். சரி, இப்படி தமம்ன்ற முறையில நம்ம வந்து செய்யாம விட்டுட்டோம்னா மனசுக்குள்ள கோபம் எப்படி அழியும்? அது பிரஷர் குக்கர் மாதிரி என்னைக்கா ஒரு நாள் வெடிக்கும், நம்ம அந்த பிரஷரை வந்து ரிலீஸ் பண்ணலன்னா. அதுக்குதான் என்றது சமம் அப்படின்னு சொன்னோம். சமம்ங்கிறது என்னன்னா அந்த கோபத்தை பக்குவப்படுத்துறது. எப்படி இந்த கோபம் ஏன் வந்தது, இந்த கோபம் வரத்துக்கு நியாயம் இருக்குதா, இது கோபப்பட்டதால என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பொறுமையாக அன்றைக்கே உட்கார்ந்து யோசிங்கள். வேணும்னாக்கா ஒரு தாள்ல வந்து யாருக்கு கோபம் வந்ததோ அவங்களை கண்டபடி திட்டுங்க, உங்க லோக்கல் லாங்குவேஜ்லயே திட்டுங்க, உங்களுக்கு என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் வருமோ அத்தனையும் போட்டு எழுதுங்க, தயவுசெய்து அதை கிழிச்சும் போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உற்ற நண்பர் யாரா ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லி உன் கோபத்தை கொட்டி தீர்த்துக்குங்க. ஆனால் அவர் வந்து உங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தாவதாறது நீங்க நிச்சயம் படுத்திக்கணும். அவர் நல்ல நண்பர் தான், நமக்கே மறுபடியும் சொல்லி பார்த்து இன்னொருத்தரோட வத்தி வைக்க கூடாது அப்படின்னு வைக்க மாட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இதுனா சமம்னு சொல்றாங்க. சோ கோபத்தை கையாள வேண்டும், கோபத்தை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும், கோபத்தை அப்படியே நம்ம வந்து கொட்டி தீர்க்கக்கூடாது. இதற்கு தான் சமம் தமம் ரெண்டு முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகிரேந்திரம் சொல்லக்கூடிய கை கால் பேச்சு இன்றதெல்லாம் வெளிப்புறமாக செயல்படுகின்றது, விச் எக்ஸ்பிரஸஸ் யுவர் மைண்ட், உங்க மனதை வெளிப்படுத்துவதற்கு என்ற உபாயங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் கோபத்தை பாகுபடுத்துங்கள், இது ஏன் ஏற்பட்டதுங்கிறத அதை தீர்ப்பதற்கு வழியாக ரகசியமாக எழுதி பார்த்து கிழிச்சு போடுங்கள், அல்லது நண்பர்கிட்ட பேசி தனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் சமம் தமம்.
அதாவது கோபத்தை அடக்க வேண்டாம், அதனால வரக்கூடிய செயல்பாட்டினை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படிங்கறத ரொம்ப சொன்னீங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொரு உணர்ச்சி பாத்தீங்கன்னா வந்து பயம். அந்த பயம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் நடுங்குது. கோபத்துல கூட சில பேருக்கு கை காலெல்லாம் நடுமும், வேர்த்து கொட்டும், அதே மாதிரிதான் பயமும். என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்.
லைட் போடாம இருட்டுல என்ன வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மூலையில ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கு. உடனடியாக எனக்கு பயம் தொத்திக்குது. இந்த காட்சி பார்த்த உடனே என்னுடைய மூளைக்குள்ள வந்து ரெண்டு பகுதி இருக்கு, அறிவு மண்டலம் உணர்வு மண்டலம்னு ரெண்டு இருக்குங்க. அறிவு மண்டலம் வந்து எதையுமே யோசித்து பார்த்து முடிவெடுக்கும், இதுதானா அதுதான் அது சந்தேகம் எல்லாம் படாது. அதுகிட்ட வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி முடிவெடுத்துக்கும். ஆனா அது கொஞ்சம் நேரம் ஆகும். உணர்வு மண்டலம்ங்கிறது உடனடியாக செயல்படும். அப்ப இந்த தகவல் வந்து நேரடியாக பாம்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்த உடனே உணர்வு வந்து அறிவு மண்டலத்தை செயல்பட விடுறதில்ல. நீ யோசிக்கிறது அப்புறம் பாத்துக்க, இப்ப முதல்ல நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அது கட்டளை எடுக்குது. அதனால அறிவு மண்டலம் அது செயல்படாது. அது எங்க இருக்குது அறிவு மண்டலம்னா, அறிவு மண்டலம் இருக்கின்ற பகுதி வந்து செரிபிரல் கார்டெக்ஸ்ங்கிறோம். உணர்வு மண்டலம்ங்கிறது வந்து பயம், கோபம், பசி, தாகம், அருவறுப்பு போன்ற எல்லா நவரச பாவங்களும் இருப்பது வந்து மூளையின் உள்பகுதியில தலாமஸ் என்ற பகுதி. இந்த தலாமஸ் பகுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய ஏரியா வந்து லிம்பிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுதான் உணர்வுகளை வந்து ப்ராசஸ் பண்ணுது. அப்ப கண் மூலம் உள்ளே நுடைகின்ற தகவல் ரெண்டாக பிரிந்து அறிவு மண்டலத்துக்கு ஒரு பகுதியும் உணர்வு மண்டலத்துக்கு ஒரு பகுதியும் ஒரு காப்பி எடுத்து அனுப்புது. சோ ஒன்னு வந்து பெரிய மேனேஜருக்கு அனுப்புது, இன்னொன்று வந்து உணர்வு செய்கின்ற ஒருத்தர் போகுது. இப்போ உணர்வை ப்ராசஸ் பண்றவர் என்ன செய்யறாரு, அறிவுக்கு போறது நிறுத்தி வைக்கிறாரு. இது ஆபத்தான விஷயமா இருக்குது. இங்க வந்து அறிவு செயல்பட வேண்டாம், தப்பி ஓடு அல்லது தாக்கு அப்படின்ற ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செய்யும். இந்த பயம் காரணத்தினால ஒருத்த வந்து தாக்க முயற்படுவான் அல்லது தப்பி ஓட முயல்வான். இதுக்கு உடம்ப தயார் பண்றது தான் இந்த பயத்தினுடைய, இந்த லிம்பிக் சிஸ்டம் சொல்லக்கூடிய உணர்வு மண்டலத்தினுடைய முதல் காரணம். நேரடியாக இந்த தகவல் என்ன செய்யும், அறிவு பூர்வமாக பார்க்காமல் பரிவு நரமண்டலம் சொல்லுவாங்க, சிம்பத்திக் நர்வ சிஸ்டம், அதுக்குள்ள தகவலை சொல்லிடும். இந்த தகவல் அங்க போன உடனே அந்த உடம்ப தயார் பண்ணது எப்படி, அட்ரினலின் சுரக்க ஆரம்பிக்கும், டைஜஷன் இந்த ஜீரணம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடும், எந்த ஜீரணம் உறுப்புகளும் எந்த வேலை செய்யாது. சிறுநீர் போகின்ற வேலையை ஒண்ணா அது அவுத்து விட்டுரும். சில பேர் சிறுநீர் கழிஞ்சிடுவாங்க. கண்களுடைய பியூப்பா திறந்துக்கும், உடம்புல வியர்வை கொட்டும், ரத்த ஓட்டங்களை வந்து புறத்தோல் இருந்து அகத்தோலுக்கு உள்ளுக்குள்ள போயிடும். அதனால முகம் வெளியிடும், வெளியே இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் உள்ளுக்குள்ள போகும்போது முகம் வெள்ளையாயிடும். இது காரணம் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த வெட்டு கத்தி காயங்களினால ரத்தம் சேதாரமாக இருப்பதற்காக ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த ரத்த ஓட்டம் உள்முறமாக போகும். அந்த உள்புறமாக பாயும்பொழுது நம்முடைய தோல் வந்து வெளுத்து போயிடும், பயத்தினால வெளுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாடி துடிப்பு அதிகமா இருக்கும், ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமாக உற்பத்தி ஆகும் அட்ரினல் வந்ததுனால. இதுதான் வந்து உடம்ப வந்து ரெடி பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் லைட் போட்டு பார்த்தப்பதான் தெரியுது, அது வந்து நேற்று போட்ட பூமாலையோ அல்லது வந்து ஒரு கயிறோன்னு தெரியுது. அது வருவதற்கு அறிவு மண்டலம் பின்னாடி வேலை செய்யும் போது நம்மளை பார்த்து வெக்கப்படும். நம்மளை சுத்தி மொத்தம் பார்த்து யாராவது நம்மளை பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு இல்லைன்னு நான் அப்படியே நமக்கு சிரிச்சுக்கிட்டு சமாதானம் படுத்திக்கிறோம். பயங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு கருவிங்க. ஆனா பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. பயம் இருக்கும்பொழுது அறிவு மண்டலம் வேலை செய்யாது. அதனால அறிவை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இந்த உணர்வு மண்டலம் அதற்கு கட்டுப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கும். எந்த காட்சியை பார்க்கும் போதும் இது உணர்வு பூர்வமாக பார்க்கணும், அறிவு பூர்வமா பார்க்கணும். கொஞ்ச நேரம் அதை யோசிக்கணும், இது எப்படி இங்க பாம்பு வர முடியும் அப்படின்னு. பயந்து ஓடுறதுக்கு முன்னாடி இங்க பாம்பு வருது என்ன வாய்ப்பு இருக்கிறது, நேற்று என்ன நடந்தது, இந்த பொருள் இங்க இருந்துக்குதா அப்படின்ற அறிவு வேலை செய்தவர்களுக்கு பயம் இருக்காது. ஒருவேளை பயம் எப்ப போகும்னா பாம்பா இருந்தா மட்டும் என்ன, அது இருந்துட்டு போகுது, அது ஒரு உயிரினம், அது தெரியாம வீட்டுக்குள்ள வந்துருது, அதை விரட்டி அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அறிவும் வரணும் இல்லையா. இப்போ பயத்துக்கு காரணமே அறியாமை தான். அறிவு மண்டலம் வந்து ஒதுக்கி வைத்துட்டோம் சொன்னா உணர்வு மண்டலம் மிக்கவர்களுக்கு அன்றாடம் தினம் பயந்து பயந்து சாவார்கள். அறிவை வளர்க்க வேண்டும்.
நல்லா சொன்னீங்க சார். நேத்து ஒரு புக் படிச்சேன், அதுல போட்டிருந்தது நம்மளோட எனர்ஜி லீக்ஸ்க்கு முக்கிய காரணம் ரெண்டே ரெண்டு, ஒன்னு வந்து பயம், இன்னொன்னு வந்து கவலை. இந்த ரெண்டும் இல்லாம இருந்தா நம்மளோட எனர்ஜியை வந்து நல்ல பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த புக்ல வாசிச்சேன். இப்ப நீங்க சொன்னீங்க அறியாமையை போக்குறதுக்கு வந்து அறியாமைதான் பயத்துக்கும் கவலைக்கும் காரணம் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுவரை நம் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள். வணக்கம் சார், நன்றி.
வணக்கம் நேர்களே, நன்றி.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.